இந்த வருஷத்தின் முதல் மூன்று மாதங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுதும் இந்த ஏப்ரல் மாதத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த ஆண்டு முழுவதும் நாம் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை இப்பொழுதும் வாசித்து அதன் பிறகு நாம் அடுத்த காரியங்களுக்குள் நாம் செல்ல போகிறோம். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11 நாம் வாசிக்கிறேன். மத்தேயு 3:11, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை குறித்து அறிமுகப்படுத்துகிற ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டவர் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படிக்கு அவரை குறித்து பேசின ஒரு முக்கியமான வார்த்தையை தான் இப்பொழுது நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து பேசுகிற யோவான் ஸ்நானகன், அவர் இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் நடமாடி செய்த ஊழியத்தை குறித்து பேசவில்லை. நான் ஏற்கனவே கடந்த மாதத்தில் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் 3 விதத்தில் இருக்கிறது. 1, அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் செய்த 3.5 வருஷ ஊழியம், 30வது வயதிலே ஞானஸ்நானம் பெற்று அவர் பிதாவின் ஊழியத்தை செய்ய வந்தார். 33.5 வருஷம் வரைக்கும் இந்த உலகத்தில் அவர் உயிரோடு மனிதனாக இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அந்த 3.5 வருடம் அவர் செய்த ஊழியம், அது முதல் பகுதி. 2, அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்த பின்பு 40 நாட்கள் இந்த பூமியிலே அவர் மகிமையின் சரீரத்தோடு காணப்பட்டார். அந்த மகிமையின் சரீரத்தோடு அவர் செய்த ஊழியம், அந்த நாட்களில் அவர் பிரசங்கிக்கவில்லை, வியாதிகளை சுகமாக்கவில்லை, பிசாசுகளை துரத்தவில்லை, மரித்தோரை எழுப்பவில்லை, வேறு எந்த அற்புதத்தையும் அவர் செய்யவில்லை. மாறாக தன்னுடைய 11 சீஷர்கள், யூதாஸ் மரித்து விடுகிறான், மற்றபடி 11 சீஷர்களை ஆயத்தப்படுத்துவதற்காகவே அந்த நேரத்திலும் அவர் அந்த 40 நாட்களை செலவிடுகிறதை பார்க்கிறோம். பின்பு அவர் பரமேறி சென்று அதற்கு பிறகுதான் இந்த பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகத்தை கொடுக்கிற அனுபவம். பெந்தைகோஸ்தை எனும் நாளிலே அவர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை 120 பேருக்கு அவர் ஊற்றினார். அதன் பிறகு அவருடைய 3வது கட்ட ஊழியம் நடைபெறுகிறது. இந்த 3வது கட்ட ஊழியம் என்பது அவர் அபிஷேகத்தை ஊற்றி அந்த அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளை வைத்து ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை தொடர்கிறார். இப்போ இந்த ஊழியம் பார்த்தீங்கன்னா அவர் செய்த முதல் பகுதியும் இருக்கிறது, 2வது பகுதியும் இருக்கிறது. 2 பேர் சேர்ந்து இந்த 3வது பகுதியில், அந்த முதல் 2 பகுதி சேர்ந்து 3வது பகுதியில் வரும். இந்த காரியத்தில் பார்க்கும்பொழுது நம்மை கொண்டு கர்த்தர் பிரசங்கம் பண்ண வைக்கிறார், நம்மை கொண்டு வியாதிகளை சுகமாக்குகிறார், நம்மை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறார், நம்மை கொண்டு அற்புதங்களை செய்கின்றார், நம்மை கொண்டு இயேசு கிறிஸ்து அந்த 40 நாள் அளவும் அவர் உயிரோடு இருப்பதாக தன்னை காண்பித்தது போல இப்பொழுதும் நம்மை கொண்டும் தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நம்முடைய ஊழியத்தின் மூலமாகவும் அவர் உயிரோடு இருக்கிறதை காண்பித்து கொண்டிருக்கிறார். ஆகினால் அவருடைய முதல் கட்ட 3.5 வருட ஊழியம் ஒரு வகை, 2 கட்ட 40 நாட்களின் ஊழியம் அடுத்த வகை. ஆனால் இந்த 3வகையிலே பார்க்கும் பொழுது முதல் வகையிலே காணப்பட்ட அற்புதங்களும் உண்டு, 2வது ஊழியத்தின் பகுதியில் காணப்படுகிறதான அவர் உயிரோடு ஜீவிக்கிறார் என்கிறதான சாட்சியும் இந்த ஊழியத்திலே கர்த்தர் இந்த 3வது வகையிலே நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிறார். அப்படின்னா இன்றைக்கு நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறதான இந்த ஊழியம் ஒரு மகிமையான ஊழியம். இயேசு கிறிஸ்து செய்த முதல் ரெண்டு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்படின்னா இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை கொண்டு அவர் அற்புதங்களை செய்ய வேண்டும், அதிசயங்களை செய்ய வேண்டும், வியாதிகளை சுகமாக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்படவும் வேண்டும். இது எல்லாமே நடக்க வேண்டும். சரி, இதற்கு அடித்தளமாக இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய காரியங்கள் வேறு மனிதர்களாக நாம் மாறிவிடுகிறோம். நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், பழைய சுபாவங்கள், நம்முடைய பலவீனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை பலமுள்ளவர்களாய் கிறிஸ்துவுக்கு சாட்சியானவர்களாய் இந்த ஆவியானவர் தானே நம்மை நடத்துகிறார். இப்பொழுதும் ஏன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து கடந்த 3 மாதங்களும் நாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் அடுத்த இன்னொரு காரியத்தையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்திலும் கூட அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டதின் முக்கிய காரணங்களில் ஒரு காரணத்தை நாம் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு வேத வசனம்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இங்கே பார்க்கும் பொழுது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனாலே அந்த நம்பிக்கை, அதன் மூலமாய் நமக்கு கிடைக்கிற நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் ஏன் கொடுக்கப்படுகிறார்? அதிலே ஒரு முக்கியமான நோக்கம், அபிஷேகம் பெறுகிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. இந்த தேவ அன்பு தான் எல்லாவற்றுக்கும் அடித்தளமாய் இருக்கிறது. கிறிஸ்தவத்தின் அடித்தளமே, அதாவது பேஸ்மெண்ட், கிறிஸ்தவ வாழ்க்கை அதனுடைய அடித்தளமே அன்பு. இந்த மார்க்கம் அன்பினால் கட்டப்பட்ட ஒரு மார்க்கம். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது, அந்த மார்க்கங்களை பின்பற்றுகிறதான நபர்கள் இருக்கிறார்கள். அதில் பெரும்பாலானவர்கள் பயந்து போய் அந்த மார்க்கத்திலே இருக்கிறது உண்டு, அல்லது வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கிற ஒரு காரணத்திற்காகவும் அந்த மார்க்கங்களை பின்பற்றுகிறது உண்டு. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் அப்படிப்பட்டதல்ல. பயத்தோடு நாம் நடுங்கிக் கொண்டே நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், அவருக்காக பயந்து நடுங்கிக் கொண்டே நம்முடைய வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதல்ல. அதே நேரத்தில் ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற ஒரு சுயநல போக்கோடும் அவரை பின்பற்றுகிற ஒரு மார்க்கமும் இது அல்ல. இது எப்படிப்பட்டது என்றால், அவர் நம்மிடத்தில் அன்பை காண்பித்து நம்மிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு அன்பின் மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். இது அன்பினால் கட்டப்படுகிற மார்க்கம். ஆகையினாலே தான் இந்த மார்க்கத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை வைக்கிறார். அதன் அடித்தளமே அன்புதான். ஆண்டவர் நம்மிடத்தில் காண்பிக்கிற அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்புக்கு பதிலாக நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். இவ்வளவுதான் இந்த விஷயம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மேல் காண்பிக்கிற அன்பையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்தும்படி, நமக்கு பலன் கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நான் தொடர்ந்து நான் சில வசனங்களை வாசித்தால் உங்களுக்கு அது புரியும். 6வது வசனத்திலிருந்து ரோமருக்கு அதில் எழுதுகிற நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து அடுத்த வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், அப்பொழுது உங்களுக்கு புரியும். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெய்வீக அன்பை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. நல்லவர்களுக்காக வேண்டுமென்றால் ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் நாம் பாவிகளாயிருக்கையில் நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். ஏன் இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே நமக்காக மரித்தார் என்றால் அதைத்தான் சொல்லுகிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு, அவர் முதலாவது நம்மிடத்தில் அன்பு காண்பித்தார். முதலாவதாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மிடத்தில் அவர் அன்பு கூறுவதற்கு அடையாளமாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தை நாம் சரியாய் புரிந்து கொண்டு பதிலுக்கு நாம் அன்பு செலுத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுகிறதை தவிர வேறு ஒன்றையும் விசேஷமாக அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கிடையாது. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பிரதானமான ஒன்று அன்பு. ஏன்னா இந்த அன்பு தான் உண்மையிலேயே வலிமையுள்ளது. ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனை கொடுக்க வைத்தது எது? வேற ஒண்ணுமே கிடையாது, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. அந்த அன்பு தான் அவரை இந்த உலகத்திற்கு வர வைத்தது. அந்த அன்பு தான் அவரை தேவ சமூகத்தில் பரலோகத்தில் சந்தோஷமாக இருந்த அவரை அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த உலகத்திற்கு வர வைத்தது. அந்த அன்புதான் நமக்காக அவர் பாடுபட வைத்தது. அந்த அன்புதான் நமக்காக அவர் துக்கங்களை அனுபவித்து நமக்காக அவர் காயப்பட்டு வேதனைப்பட்டு சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கும் அவரை நடத்தியது நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அன்புதான். அப்போ அந்த அன்பு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது அதை தேவ பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம வந்து பல நேரத்தில் பலர் அங்கலாய்ப்போம், அநேக பெற்றோர் அங்கலாய்ப்பாங்க, என் பிள்ளைகள் மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேன் அதை என் பிள்ளைகள் புரிந்து கொள்ளலையே அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம அன்பு காட்டுவோம், ஆனால் பிள்ளைகள் நம்மிடத்தில் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம காட்டுற அன்பை பிள்ளைகள் நம்ம கிட்ட காட்டலையே இப்படின்னு எதிர்பார்ப்போம். கணவனுக்கு அதே போல இருக்கும், மனைவிக்கு அது போல இருக்கும். நான் என்னுடைய கணவனிடத்தில் காண்பிக்கிற அன்பு, என் மனைவியினிடத்தில் காண்பிக்கிற அன்பு அவங்க எங்கிட்ட திரும்பி காட்டலை. இந்த நண்பன் இவர்களிடத்தில் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் இவ்வளோ அன்பு காட்டுறேன், ஆனால் அவங்க என்னிடத்துல அன்பு காட்ட மாட்டுகிறார்கள். இப்படி நம்ம பல நேரத்தில் நாம் அன்பு காட்டுகிறோம், பதிலுக்கு அன்பை எதிர்பார்க்கிறோம், ஆனால் பல நேரத்தில் அது கிடைப்பதில்லை. கிடைக்காமல் போகும் பொழுது நாம் ஏமாற்றம் அடைகிறோம். நாம் காண்பிக்கிற அன்பு நமக்கு திரும்ப கிடைப்பதில்லையே என்று நம்ம வருத்தப்படுகிறோம். அதனால நம்ம வந்து ஏமாற்றம் அடைகிறோம். இதே காரியம் தான் ஆண்டவருக்கு இருக்கும். அவர் அவ்வளவு தூரம் நம்ம கிட்ட அன்பு காட்டும் போது நாம் பதிலுக்கு அவரிடத்தில் அன்பு காட்ட தவறும் பொழுது அந்த இடத்தில் அவருக்கு மிகவும் ஏமாற்றம் வரும். இவ்வளவு தூரம் நான் அன்பு காண்பு ஜீவனையே கொடுத்தும் கூட என் பிள்ளை அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்களே, என்னிடத்திலே பதிலுக்கு அன்பு செலுத்தாமல் இருக்கிறாங்களே என்று அவர் ஏமாற்றம் அடைவார். அவர் அன்புக்கு ஏங்குகிற ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பிரச்சனையை சரிப்படுத்துவதற்காகத்தான், நாம் அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவரிடத்தில் அன்பு கூற நம்மை நடத்துவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்குள்ளே கொடுக்கிறார். இதுதான் காரியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. நம் ஆண்டவராகிய கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ள வைக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தருடைய மேல் இருக்கிற அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வைக்கிறார். பதிலுக்கு அன்பு கூறும்படி நம்முடைய இருதயத்தையும் அவர் தூண்டி ஏவி விடுகிறார். இதுதான் முக்கியமான காரியம். இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே அதிகமாய் அன்பு கூற நினைக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பது இந்த அபிஷேகம். அபிஷேகத்தை பெற்று ஒரு தேவ பிள்ளை ஆவியிலே நிறைந்து வாழும் பொழுது உண்மையாகவே சொல்லுகிறேன், ஆண்டவர் பேரிலே உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு அன்பு ஏற்படும், ஆழமான ஒரு நேசம் வரும். இது பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு செய்ய முடியும். ஆவியானவருடைய பலன், அவர் நமக்கு பிதாவின் இடத்துல நம்மை கொண்டு போய் இணைத்து விடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை நமக்கு விளங்க பண்ணி பதிலுக்கு அன்பு கூறும்படி நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த அன்பு மிகவும் முக்கியம். அதனால தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் அபிஷேகத்தை பெற்று ஆவிலே நிறைந்து வாழ வேண்டியது அவசியம். ஏன் இந்த அன்பை பெற்று நாம் ஆவிலே நிறைந்து வாழ வேண்டும் என்று கேட்டீங்கன்னா, இந்த அன்பு தான் இந்த கடைசி காலத்திலே நாம் ஆண்டவரை விட்டு வழுவி போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற ஒரு காரியம். இந்த கடைசி நாட்கள் நீங்க யோசித்து பார்த்தால் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிறது. என்றைக்குமே இல்லாத அளவுக்கு தாறுமாறான கருத்துக்களை இன்றைக்கு எத்தனையோ பேர் மூலமாக பிசாசு உலகத்திலே கொண்டு வருகிறான். இன்றைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் தவறான உபதேசத்திலே வழுவி போய் விடுகிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உலக நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டவர்கள் எத்தனையோ பேர். இதற்கெல்லாம் என்னத்துக்கு காரணம், என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேற ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் பேரிலே ஆழமான ஒரு அன்பு இல்லாததுதான் அதனுடைய அடையாளம். ஒருத்தர் உண்மையாகவே ஆண்டவரை நேசித்தால் அவங்களுக்கு எத்தனை கள்ள உபதேசங்கள் வந்தாலும் அதில் திசை மாறி போகவே மாட்டாங்க. எத்தனை நன்மைகள் கிடைத்தாலும் அந்த நன்மைக்காக ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போகவே மாட்டாங்க. இந்த அன்பு தான் நம்மை கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் கட்டி எழுப்புகிறது. இப்போ உங்களுக்கு அதை குறித்து உங்களுக்கு வேதத்திலே உங்களுக்கு சில அடையாளங்களை நான் காண்பிக்கிறேன். அது எவ்வளவு உண்மை என்பதற்கு வேதம் நமக்கு அடையாளம் காண்பிக்கிறது. எடுத்து இப்போ வாசிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 13வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த 13வது அதிகாரத்திலே சில வசனங்களை நான் வாசித்து, முதல் 3 வசனங்களை வாசித்து இதை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதல் 3 வசனங்கள். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி. நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை சோதிக்கிறாராம். எதில் சோதிக்கிறார் அப்படின்னு கேட்டால், நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறோமோ இல்லையோ என்பதை சோதிக்கிறார். இந்த சோதனை எப்படி வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே மோசே சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே இருந்தே ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் எழும்புவான். அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, உண்மையானவன் அல்ல, கள்ள தீர்க்கதரிசி. எழும்பி அவன் சொல்லுவான், இந்த யெகோவா தேவனை எதற்காக பின்பற்ற வேண்டும்? அவரை விட்டு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த தெய்வத்தை பின்பற்றினால் நடக்கும் என்று சொல்லி வேறொன்றை காட்டுவான். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் அதை நம்ப மாட்டீங்க, சந்தேகப்படுவீங்க. ஆனால் அவன் சொல்லுவான், நான் வேணா அதுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன், இந்த தெய்வத்தை பின்பற்றினால் உனக்கு இன்னும் நன்மை கிடைக்கும், இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதற்கு அடையாளம் காட்டுகிறேன் என்று சொல்லி அவன் ஒரு காரியத்தை, அடையாளத்தை காட்டுவான். அந்த அடையாளமெல்லாம் அவன் சொல்லுவான், அந்த அடையாளம் அப்படி நடக்கும், பார் இப்படி நடந்ததுன்னு இப்படி கிடைச்சது பார் என்று சொல்லி காட்டுவான். உடனே அந்த அடையாளத்தை பார்த்து நீங்கள் அந்த தீர்க்கதரிசி, அந்த பொய் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பின்பற்றி போய்விடாதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அப்போ இந்த சோதனை, இது வந்து ஒரு சோதனை. இந்த சோதனையில் யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோத்து போகிறாங்க, இதெல்லாம் கவனிக்கணும். யார் ஜெயிக்கிறார்கள், யார் தோத்து போகிறாங்க. இந்த இடத்தில் ஒரு கள்ள தீர்க்கதரிசி அவங்களுக்கு நடுவில் இருந்து எழுப்புறான். இவன் வந்து அறிமுகம் இல்லாத எங்கேயோ இருந்து வந்தவன் கிடையாது, நல்ல அறிமுகமான மனுஷன்தான். இந்த நல்ல அறிமுகமான மனுஷனே தவறான ஒரு காரியத்தை சொல்லுகிறான், வேறொரு புதிய தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறான். அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அவர் மூலமாக உனக்கு இன்னும் துரிதமாக உனக்கு உயர்வு கிடைக்கும், அவர் மூலமாக இன்னும் பெரிய மேன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிறான். ஃபஸ்ட் உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் அதை அவன் நிரூபிக்கும் விதமாக சில காரியத்தையும் செய்து காட்டுகிறான், சில ப்ரூஃப் காட்டுகிறான். அதை பார்க்கும்போது உங்கள் இருதயம் அசைந்து போய்விட்டதென்றால் அது என்ன அடையாளம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் சரியாய் அன்பு கூறவில்லை என்பதுதான் அதனுடைய அடையாளம். ஏன்னா அதுதான் சோதிக்கிறாருங்கிறார். அப்போ யார் ஆண்டவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த கள்ள தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழிவிலகி போய்விடுவார்கள். உண்மையாகவே அன்பு கூறுகிறவர்கள் என்னதான் ஒரு நபர் வந்து தவறான ஒரு காரியத்தை சொன்னாலும், அதற்கு அடையாளமான சில காரியங்களில் நிரூபித்து காட்டினாலும், ஆண்டவர் மேல் அன்புள்ளதனை எதுவுமே அசைக்க முடியாது. அவன் அந்த சோதனையிலே ஜெயித்து விடுகிறான். அதனால தான் சொல்றார், இது உங்களுக்கு சோதனை. இந்த சோதனையிலே ஆண்டவர் நீங்கள் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று சோதிக்கிறார். இந்த சோதனையிலே நீங்கள் வெற்றி பெற்றீர்களா தோற்று போனீர்களா என்பது எதன் மூலமாய் வெளிப்படுகிறது? நீங்கள் அந்த கள்ள தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டு நடந்தால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள், அல்லது அவனை புறக்கணித்து விட்டால் நீங்கள் கர்த்தரிடத்திலே நீங்கள் அன்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். இதுதான் அடையாளம். அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே எத்தனையோ கள்ள உபதேசங்கள், எத்தனையோ தவறான காரியங்கள், எத்தனையோ விதமான வேண்டாத காரியங்கள் சொல்லப்படுகிறது. உலக ஆசைக்கு நேராக இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நடத்தப்படுகிறார்கள் இல்லையா? இன்றைக்கு பார்க்கும்பொழுது எத்தனை வசனத்திற்கு புறம்பான மொத்தத்தில் பிசாசனுடைய உபதேசத்திற்கு இன்றைக்கு எத்தனையோ ஆவிக்குரிய ஊழியர்களாக இருந்தவர்கள் கூட திசை மாறி போய்விட்டார்கள். ஒரு காலத்திலே ஆவியிலே ஆரம்பித்தவர்கள், ஆவிக்குரிய விதத்திலே ஜனங்களை நடத்தினவர்கள், நல்ல ஆவிக்குரிய விதத்திலே பிரசங்கித்தவர்கள் இன்றைக்கு பார்க்கும் பொழுது கள்ள உபதேசத்திற்குள் இறங்கிவிட்டார்கள். காரணம் என்ன? அன்பில்லை. அந்த கள்ள உபதேசத்தில் என்ன நடக்கிறது? எல்லாம் பொருளாசை. ஜெபம் பண்ண பர்சல பணம் வருகிறது, ஜெபம் பண்ணால் தங்கப்பல் முளைக்கிறது, ஜெபம் பண்ணால் இப்படி நடக்கிறது என்று பலவிதமான தவறான காரியங்கள், வசனத்துக்கு புறமான காரியங்கள், ஜெபம் பண்ண அக்கௌண்ட்ல பணம் வந்து விழுகிறது, இப்படி எத்தனை கள்ளத்தனமான காரியங்கள், வேதத்திற்கு புறமான காரியங்கள். அதை இன்றைக்கு எத்தனை ஆவிக்குரிய ஊழியர்களாய் ஒரு காலத்தில் பிரகாசித்தவர்களோ இன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் கர்த்தரிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்திருப்பார்களானால் இந்த இடத்துல அவங்க விழுந்திருக்க மாட்டாங்க. உண்மையாகவே கர்த்தரை நேசித்திருந்தால் அவர்களுக்கு இந்த வீழ்ச்சி வந்திருக்காது. அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை பின்பற்றி அந்த சபையில் இருக்கிற ஜனங்களும் பின்பற்றி போறாங்க. காரணம் என்ன? அவர்களும் கர்த்தரிடத்தில் உண்மையாய் அன்பாய் இருப்பார்கள் என்றால் அவர்கள் அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஒன்று, அந்த சபை விட்டு வெளியே ஓடிடுவாங்க, அந்த ஊழியக்காரரை விட்டு ஓடி போயிருப்பாங்க, இது வேண்டாம் என்று ஓடி போயிடுவாங்க. ஆனால் தொடர்ந்து அங்கே இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவர்களும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறவில்லை என்பதுதான் காரியம். அப்போ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதுதான் அஸ்திபாரம் என்று சொன்னேன். கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமே அதுதான் என்று சொன்னேன். இந்த அஸ்திபாரம் நமக்கு உறுதியாக இருந்தாதான், ஆண்டவர் மேலே நமக்கு அந்த அன்பு உறுதியாக இருந்தாதான், எத்தனை விதமான கள்ள உபதேசங்கள் வந்தாலும், எத்தனை விதமான தவறான காரியங்கள் நம்மேல் வந்து மோதி அடித்தாலும், எத்தனை விதமான ஆசை காட்டக்கூடிய காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்தாலும், அடையாளங்களும் நடந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் திசை மாறி போக மாட்டோம். ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் நாம் உயிரோடு நாம் உறுதியாய் நிற்போம். ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைத்திருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ரொம்ப ஸ்திரமாக இருக்கணும். மற்ற இதுவரைக்கும் வந்த காலங்களை விட இந்த கடைசி காலம்தான் சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அநேகரை வீழ்த்துவதற்கு அவன் வகை தேடி சுற்றித் தெரிகிறான். 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆகினாலே தேவ பிள்ளைகள் வழுவி போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வது இந்த நாட்களிலே மிகவும் அரிது. இதற்கு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் பேரில் ஆழமான ஒரு அன்பு நமக்கு அவசியம். ஆழமான ஒரு அன்பு, அந்த அன்பு தான் நம்மை கடைசி வரைக்கும் நம்மை நிலைக்க வைக்கிறதா இருக்கிறது. கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அவரிடத்திலே நாம் அன்பு கூர்ந்து அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி என்ன? ஏன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள்? அவர் தெய்வம், அவரை பின்பற்றுகிறேன். அவர் எனக்காக சிலுவையில் மறித்து தன்னுடைய அன்பை எனக்கு காண்பித்தார், ஆகையால் நான் அவரை நேசிக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம், வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் எங்கிட்ட அன்பு காமிச்சிருக்காரு, நானும் அவரை நேசிக்கிறேன், அவர்கிட்ட அன்பு காட்டுறேன். இந்த அன்பு தான் நம்மை நிலைக்க வைக்கிறது. ஒன்று சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டது ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறது அதைவிட முக்கியமான விஷயம். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒருவன் ரட்சிப்பை காத்து கொள்ளாமல் வழி விலகி போய் ஒருவன் நரகத்துக்கு போகிறதை விட, அவன் ரட்சிக்கப்படாமல் இருந்து அவன் நரகத்துக்கு போனாலும் கூட அவனுக்கு வேதனை குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவர் யுசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் இனிவரும் நற்பலன்களை எல்லாம் அனுபவித்தும் தேவனுடைய குமாரனை மறுதளித்து போகிறவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம் என்று எபிரேயர் 6:4-5 வசனங்கள் சொல்லுகிறது. ஆகினாலே தேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:22 இயேசு கிறிஸ்து சொன்னார், முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னார். அப்படின்னா முடிவு பரியந்து நிலைத்திருப்பதுனா என்ன? ஒன்று, கிறிஸ்துவின் வருகை, அல்லது நம்முடைய மரணம். எது நமக்கு இந்த உலகத்தில் வந்து ஒரு முடிவை கொடுக்கிறதோ அது வரைக்கும் நாம் பெற்ற ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்கணும். அப்போ அந்த நிலைத்திருப்பதற்கு எது அஸ்திபாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பேரிலே வைக்கிற அன்பு தான். இன்னைக்கு எத்தனையோ பேர் வீழ்ச்சி. ஏன் இந்த வீழ்ச்சியான காரியங்களை நான் இந்த இடத்துல சொன்னேன் என்றால், அன்பு இல்லாதவர்கள் எத்தனை வருஷம் அனுபவசாலிகளாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே உண்மையான அன்பு இல்லைன்னா பிசாசு அவர்களை சுலபமாய் வீழ்த்திடுவான். இதுதான் உண்மை. நான் சொல்ற நபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் ஊழியம் செய்தவர்கள், அவ்வளவு காலம் ஆண்டவருக்காக நின்றவர்கள். ஆனால் இன்னைக்கு திசை மாறி போறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, வேற ஒண்ணு இல்லை, அத்தனை வருஷம் அனுபவம் உள்ளவர்கள், வேதத்தை நன்கு படித்தவர்கள், வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், நன்கு பிரசியவர்கள், எவ்வளவு திறமசாலிகள், எத்தனையோ ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவர்கள், எப்படி திசை மாறி போறாங்க அப்படின்னு கேட்டால் வேற ஒண்ணுமே கிடையாது. அவர்களுக்கு ஆண்டவர் பேரில் இருக்கிற அன்பு அப்படியே திசை மாறி வேற எங்கேயாவது போயிட்டு இருக்கும். அந்த அன்பு பணத்தின் மேல போயிருக்கலாம், உலக ஆடம்பரத்தின் மேல போயிருக்கலாம், உலக வசதிகளின் மேல போயிருக்கலாம். இப்படி கொஞ்சம் திசை மாறி போகும் பொழுது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே முழுவதும் சிதைந்து போய்விடுகிறது. நான் சொல்றேன், கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாய் கொடுப்பார். ஒருபோதும் உங்கள் அன்பு திசை மாறி விடாதபடிக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல மட்டும்தான் நம்முடைய அன்பு இருக்க வேண்டுமே தவிர, அவர் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதத்தின் மேலும் நம்முடைய இருதயம் பதிக்கப்பட்டு விடக்கூடாது. கர்த்தரை மாத்திரமே நாம் நோக்கி பார்க்க வேண்டுமே தவிர, கர்த்தர் கொடுக்கிற எந்த நன்மைகளையும் நாம் நோக்கி பார்த்து விடக்கூடாது. இப்படித்தான் நிறைய பேர் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு எச்சரிப்பு, எதிர்மறையான எச்சரிப்புகள். இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள், ஆண்டவர் மேலே ஆழமான அன்பு காட்டுங்க. அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வர வைத்தது. அந்த அன்பு தான் நமக்காக அவரை சிலுவையில் மரிக்க வைத்தது. அந்த அன்புக்காகவே நீங்களும் நானும் உண்மையாக வாழ வேண்டும். ஆண்டவரிடத்துல கேட்ப, ஆண்டவரே, நான் என் முழு இருதயத்தோடு, என் முழு ஆத்மாவோடு, என் முழு பலத்தோடு, என் முழு மனதோடு நான் நம்மிடத்திலே அன்பு கூற எனக்கு உதவி செய்யுங்க, அதற்காக என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிறைத்து நடத்துங்க என்று நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆவியானவரால் நிறைத்து உங்களுடைய தேவ அன்பிலே நிறைத்து நடத்துவார். நான் சொல்ற அனுபவத்தோடு சொல்றேன், நீங்கள் எவ்வளவு தூரம் ஆவியின் நிறைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல் உங்களுக்கு ஆழமான ஒரு அன்பு இருக்கும். அந்த அன்பு உங்களுக்குள் அபிஷேகம் குறையும் பொழுது ஆண்டவர் பேரளுக்கிற அன்பு குறையும். நல்லா கவனிக்கணும், இந்த அன்பு காத்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. இது வந்து ஒரு தடவை கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்துட்டார் அப்படி நடந்து போச்சுன்னு கிடையாது, காத்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஏன்னா இந்த அன்பை இன்றைக்கு சில ஒன்று சென்று ரெண்டு ஊழியர்கள் மட்டுமல்ல, கடைசி காலத்திலே ஆண்டவர் சபையை குறித்து சொல்லும் பொழுதும் இந்த விஷயத்திலே தோல்வி அடைந்த சபைகளை இருக்கிறது. வேதத்திலே வெளிப்படுத்துகிற விசேஷம் 2 மற்றும் 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 7 சபைகளை குறித்த காலங்கள் காரியங்கள் வருகிறது. அதில் முதல் சபை எபேசு சபை, அந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படக்கூடிய காரியம். 2 அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த சபை ஒரு காலத்திலே கர்த்தரிடத்திலே அதிகமாய் அன்பு கூர்ந்த சபை தான். ஆதி சபை, இந்த எபேசு சபை அதிகமாய் அன்பு கூர்ந்தாங்க. அந்த அன்பினாலே அவர்கள் அதிக பிரயாசப்பட்டாங்க, ஊழியம் செஞ்சாங்க, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணாங்க, உபத்திரவங்களை சந்திச்சாங்க, எல்லா விதத்திலையும் அவங்க கர்த்தருக்கு நல்லா இருந்தாங்க. ஆனால் போக 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 சபை வளர்ந்தது, ஊழியங்கள் வளர்ந்தது, பொறுப்புகள் அதிகரித்தது. கடைசியில் அந்த பொறுப்புகளும் அந்த ஊழியங்களும் கடைசியிலே ஆண்டவர் மேல இருக்கிற ஃபோக்கஸ்ல இருந்து ஊழியத்திற்கு மேல அவங்க ஃபோக்கஸ் ஆயிட்டாங்க. நல்லா கவனிக்கணும், ஊழியம் கூட நமக்கு முக்கியம் கிடையாது, இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு முக்கியம். அதுதான் நமக்கு முக்கியம். நல்லா கவனிக்கணும், இந்த சபையின் வீழ்ச்சி என்ன தெரியுமா, எபேசு சபையின் வீழ்ச்சி என்ன தெரியுமா, அவங்க அதிகமாய் பிரயாசப்பட்டாங்க, அதிகமாய் எல்லா முயற்சிகள் எல்லாம் ஆவிக்குறிக்காக நிறைய பண்ணாங்க. இந்த பிரயாசம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி முடியுது. அப்போது அவங்களுடைய பிரயாசத்தில் மாற்றமே கிடையாது, நல்லா பிரயாசப்பட்டாங்க, எல்லாம் நல்லா போச்சு, நிறைய ஆதாயம் எல்லாம் பண்ணாங்க, ஆத்மாதாயம் நல்லா பண்ணாங்க. ஆனால் கடைசியிலே அவங்களுடைய ஃபோக்கஸ் அங்கே போய் ஆண்டவரை விட்டுட்டாங்க. ஊழியமே கூட ஒரு நபரை ஆண்டவரை விட்டு பிரித்து விட முடியும். நான் சொல்றேன், கர்த்தருக்கு செய்கிற ஊழியமே ஒருவரை கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு ஒரு வழி வகுத்து விட முடியும் என்றால் மற்ற காரியங்கள் எவ்வளவு சுலபமாக ஒருத்தரை கர்த்தரை விட்டு பிரித்து விட முடியும். அப்போ இதிலிருந்து நம்ம தெரியணும், என்னதான் நம்மை சுற்றிலும் பொறுப்புகள் இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு வேலைகள் இருந்தாலும், பொறுப்புகள் இருந்தாலும், அது எதையுமே நம்ம பிரதானப்படுத்தக்கூடாது. நமக்கு பிரதானமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்காக சிலுவையில் மரித்தவர். அவர்தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர்தான் சீக்கிரத்தில் வரப்போகிறவர். அவர் வரும் வரை அவர் கொடுத்த ரட்சிப்பை நாம் ஜாக்கிரதையோடு பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை விட்டு வழுவி போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளணும். உலகத்தில் எந்த பொருளுக்காகவோ அல்லது எந்த சொந்த விஷயங்களுக்காகவோ ஆண்டவரோடு இருக்கிறதான உறவை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் தான் முக்கியம். நம்முடைய கவனம் வேறு எந்த உலக பொருட்களின் மூலம் மேலேயோ அல்லது பணத்தின் மேலேயோ எந்த காரியத்தின் மேலே போகாதபடிக்கு ஜாக்கிரதையோடு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நம்மிடத்திலே ஆதியிலே நான் உனக்கு கொடுத்த அன்புனிடத்தில் இருக்கிறதான்னு கர்த்தர் பார்ப்பார், கேட்பார். நான் உன்னை ரட்சிக்கும் போது நான் உன்னிடத்தில் ஒரு அன்பு காமிச்சேன், அந்த அன்பை கொடுத்தேன். அந்த அன்பு உன்னை எப்படி இருக்க வச்சுது? உன்னால் ஜெபிக்காமல் இருக்க முடியல, வேதத்தை வாசிக்காமல் இருக்க முடியல, எனக்கு ஊழியம் செய்யாமல் இருக்க முடியல, என்னை தேடாமல் இருக்க முடியல, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் உடனே அதற்காக மிகுந்த மனஸ்தாபப்படாமல் இருக்க முடியல. அப்படிப்பட்ட விதத்தில் உனக்கு என்னுடைய அன்பை நான் காமிச்சேன். அந்த அன்பின் மூலமாக நீ டெய்லி ஜெபிச்ச, வேதத்தை வாசிச்ச, ஆத்மாதாயம் பண்ணின, ஒரு சின்ன குறைவு வந்தாலும் அதற்காய் மனஸ்தாபப்பட்டு அழுத ஒப்பு கொடுத்த, நீ உன்னை அப்படியே ஜாக்கிரதையோடு காத்து கொண்ட. ஆனால் இப்பொழுது நீ உன் நிலைமை என்ன? அதுதான் ஆண்டவர் கேட்பார். ஆதியிலே கொண்டிருக்கிற அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் எனக்கு குறை உண்டு. இப்படி நீ ஆரம்பிச்ச, ஆனால் நீ முடிக்கும்போது இப்படி முடிச்சிருக்கிறையே என்று உன் பெயரில் எனக்கு குறையின்னு கர்த்தர் சொன்னார்னா எப்படி நாம் அவருக்கு முன்னால் நிற்க முடியும்? நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கப்பட்டதோ அதே வேகம், இன்னும் சொல்ல போனால் அந்த வேகம் அதிகரிக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் குறைந்து விடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே ஜெப வாஞ்சை, அதே வேத தியானிப்பின் வாஞ்சை, அதே ஆத்துமாதாயத்தின் வாஞ்சை, அதே அளவுக்கு உடைய ஒரு சின்ன குறைவு வந்தாலும் அதற்காய் மனஸ்தாபப்பட்டு ஒப்பு கொடுத்து சரி செய்கிற உணர்வுள்ள இருதயம், இது எல்லாவற்றையும் அதே நிலைமையில் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து சற்று இறங்கினாலும் உடனடியாய் பரிசுத்தாவியானவரால் நிறைந்து ஜெபித்து அதை நீங்கள் புதுப்பித்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் கடைசி வரைக்கும் காத்து கொள்ள முடியும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்முடைய ஆத்மாவை ஜாக்கிரதையோடு தேவ அன்பினால் பாதுகாத்துக் கொள்வோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மேல் வைக்கிற அன்புக்காக எங்கள் ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு எங்களுக்காக மரித்ததினாலே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் வைத்தமுடைய அன்பை நீங்கள் விளங்க பண்ணியிருக்கிறீங்க. அப்பா, இதே அன்பை நாங்களும் முடத்திலையும் காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் இருதயம் ஆண்டவரே உலக காரியத்திலே திசை மாறி போய்விடக்கூடாது. உலக பொருட்களுக்கு நேராய் திசை மாறி போய்விடக்கூடாது. வேறு எந்த அலுவல்களுக்கு நேராக எங்களுடைய இருதயம் திசை மாறி போய்விடக்கூடாது. அப்பா ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கும் பொழுது ஆதியிலே ஒரு அன்பை எங்க மேல ஊத்துனீங்க. அந்த அன்பு எங்களை ஒவ்வொரு நாளிலும் ஜெபிக்க வைத்தது. அந்த அன்பு எங்களை ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை வாசிக்க வைத்தது. அந்த அன்பு எங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன குறைவு வந்தால் உடனே அதற்காய் மனஸ்தாபப்பட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வைத்தது. அந்த அன்பு எங்களை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வைத்தது. ஆனால் இன்றைக்கு அவைகள் எல்லாம் எங்கே என்று நீங்கள் கேட்டால் ஆண்டவரே நாங்கள் பதில் சொல்ல வேண்டுமே. தேவரீர் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நாங்கள் விட்டுவிடாதபடி பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அந்த தேவ அன்பிலே நாங்கள் எங்களை காத்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, தேவ அன்பிலே நாங்கள் எங்களை காத்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக, அபிஷேகத்தின் மூலமாக நாங்கள் உம்முடைய அன்பிலே எப்பொழுதும் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீங்க. அப்பா, நாங்கள் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.